நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசு. மே மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது அரசின் முன்னுரிமைகளை வெளிப்படுத்தியுள்ளது பற்றிய செய்திகள், கருப்பு பணத்தை கொண்டுவர இந்திய அரசு சிறப்பு குழுவை அமைத்துள்ளது எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்பது பற்றிய ஒரு பார்வை,
அமெரிக்காவில எப்படி அவங்களுக்கு துப்பு கிடைத்த பின் எப்படி அவங்க வெளிநாட்டு வங்கியை பிரஷரைஸ் பண்ணி அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி அவங்கள்ட்ட எல்லா விவரத்தையும் அவங்க தெளிவா கேட்டுக்கொண்டு அதன் பிரகாரம் அவர்கள் செயல் நடத்தினார்கள். அதற்கு தகுதியான சக்தி நம்மிடம் இருக்க வேண்டும்.
இலங்கை பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் தமிழக முதல்வருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கடிதம் எழுதியுள்ளது பற்றி சம்பந்தர் அவர்களின் பேட்டி.
இந்தியாவில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு புதிய பிரதமர் பதவியேற்றிருக்கின்றார். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த தேர்தலில் ஒரு பாரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார். ஆனபடியால் அந்த யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட வேண்டியது நமது கடமை.
கொழும்பில் உள்ள ஒரு பாடசாலையில் ஹிஜாப் உடை அணிந்து வர ஒரு பெற்றோருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பற்றிய செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ராணுவ ஜெனரல் ஒருவர் உட்பட மொத்தம் 14 ராணுவத்தினரோடு பறந்து கொண்டிருந்த ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றை ரஷ்ய ஆதரவு போராளிகள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் என்று உக்ரைனின் இடைக்கால அதிபர் ஒலெக்சாண்டர் டெரக்னோவ் அறிவித்திருக்கிறார். கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஸ்லோவியான்ஸ்க் நகருக்கு அருகே இருந்த முகாம் ஒன்றுக்கு துருப்புகளை ஏற்றிச் செல்லும் போது இந்த ஹெலி உலங்குவான் ஊர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டது. அரசு துருப்புகளுக்கும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் ஸ்லோவியான்ஸ்க் நகரில் கடும் மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உக்ரைன் பேரழிவொன்றுக்குள் மூழ்கடிக்கப்படுவதை மேற்குலக நாடுகள் தடுக்க வேண்டும் என்று ரஷ்யா கேட்டிருக்கிறது. சகோதரர்களுக்கிடையிலான போரை கீவ் ஆட்சியாளர்கள் நிறுத்த வேண்டும் என்றும் மாஸ்கோ கேட்டிருக்கிறது.
கசகஸ்தானுடனும் பெலாரஸுடனும் பொருளாதார கூட்டுறவை உருவாக்கும் ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டிருக்கின்ற ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த ஒப்பந்தம் ஒரு சகாப்தத்தை படைக்க முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறியிருக்கிறார்.
Наша сегодняшняя встреча, безусловно, имеет особое, без преувеличения, эпохальное...
Eurasian Economic Union என்ற இந்த பொருளாதார ஒன்றியத்தின் மூலம் இந்த முன்னாள் சோவியத் நாடுகள் மூன்று கடையிலும் பொதுச்சந்தையையும் ஒன்றிணைந்த பொருளாதார கொள்கைகளையும் உருவாக்க முடியும். அடுத்த ஆண்டு முதல் இந்த நாடுகளின் கூட்டுறவு நடைமுறைக்கு வருகிறது. இதேவேளை பழைய சோவியத் யூனியனின் பாகத்தை மீள உருவாக்கும் முயற்சி என்று கூறியிருக்கின்ற விமர்சகர்கள் மூன்று நாடுகளிலும் பெரிய பொருளாதாரத்தை வைத்திருக்கின்ற ரஷ்யாவின் ஆதிக்கமே அங்கு இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனிடையே தமது நாடுகளின் கூட்டமைப்புக்குள் யுக்ரைனும் தற்போது அல்லது பின்னர் இணைந்து கொள்ள வேண்டும் என்று பெலாரூஸ் அதிபர் கூறியிருக்கிறார்.
எகிப்தில் இவ்வாரம் நடந்த அதிபர் தேர்தலில் முன்னாள் ராணுவ தளபதி அப்தல் ஃபதா எல்சிசி மொத்த வாக்குகளில் 90 விழுக்காட்டுக்கு அதிகமாக பெற்று அமோக வெற்றி ஈட்டியிருக்கிறார் என்று தற்காலிக முடிவுகள் காட்டுகின்றன. தேர்தலுக்கு குறிக்கப்பட்ட தினத்தன்று வாக்களிக்க சென்றோர் எண்ணிக்கை மிகக் குறைவாக இருந்த காரணத்தால் வாக்களிப்பு மேலும் ஒரு நாள் நீடிக்கப்பட்டு மேலதிக விடுமுறை தினம் அறிவிக்கப்பட்டு இலவச பிரயாணச் சீட்டுகள் வழங்கப்பட்டும் கூட மொத்த வாக்காளர்களில் 45% மட்டும்தான் வாக்களிக்க சென்றார்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. வாக்களித்தோர் பற்றிய புள்ளி விவரங்கள் சுரண்டப்பட்டிருக்கின்றன என்று தெரிவதாக தோல்வியடைந்த வேட்பாளரின் பேச்சாளர் கூறியிருக்கிறார். எகிப்தில் தடை விதிக்கப்பட்டிருக்க முஸ்லீம் சகோதரத்துவ அணி கருத்து வெளியிடும்போது இந்த வாக்களிப்பு வெறும் நாடகமே என்றும் எவருமே இதனை நம்பப்போவதில்லை என்றும் கூறியிருக்கிறது.
பாகிஸ்தானில் கிழக்கு நகரான லாகூரில் நீதிமன்றம் ஒன்றுக்கு அருகே கர்ப்பிணி தாயொருவர் கோரமாக தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அந்நாட்டின் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கண்டித்திருக்கிறார். இதனிடையே கொலை நடந்தபோது காவல்துறையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாக வெளியான குற்றச்சாட்டுகளை லாகூர் காவல்துறை தலைமை அதிகாரி நிராகரித்திருக்கிறார்.
No policemen were present there when this incident took place. Thirdly, when she was coming to the court, her family attacked her and she was murdered.
தமது சம்மதமின்றி ஒருவரை திருமணம் புரிந்தமைக்காக ஃபர்சான பர்வீன் என்ற அந்த பெண்ணின் குடும்பத்தாரை கற்களை கொண்டு தாக்கி அவரை கோரமாக கொலை செய்துள்ளனர். தனியொரு நபரின் கொலை தொடர்பில் மிக அரிதாக கருத்து வெளியிட்டிருக்கின்ற நவாஸ் ஷெரீப் கொலையாளிகளை விரைவாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையை பணித்திருக்கிறார்.
நைஜீரியாவில் சட்டங்களுக்கு விதிவிலக்காக நடந்து கொள்ளும் பயங்கரவாதிகளின் நடவடிக்கைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முழு அளவிலான நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளுமாறு நைஜீரிய அதிபர் குட்லக் ஜொனத்தன் உத்தரவிட்டிருக்கிறார். ஜனநாயக தினத்தை முன்னிட்டு அதிபர் தொடர்ந்து பேசும்போது 200 அதிகமான பள்ளி மாணவியரை பொக்கோஹாரம் என்ற இஸ்லாமிய வன்மவாதிகள் கடத்தி வைத்திருப்பது இழிவான ஒரு செயல் என்று விவரித்தார். பயங்கரவாதத்தை துறப்போருக்கான சமரசம், நல்லிணக்கம் ஆகியன பற்றியும் அவர் பேசினார்.
பாலியல் தொழில் மூலமும் சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரம் மூலமும் பிரிட்டன் பொருளாதாரத்துக்கு ஆண்டுக்கு சுமார் 17 பில்லியன் டாலர்கள் கிடைப்பதாக அதிகாரப்பூர்வ புள்ளிவிபரம் ஒன்று கூறுகிறது. 2009 பிரிட்டனின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானத்தில் 0.7% இதன் மூலம் கிடைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்தியாவில் புதியதாக பதவியேற்றுக் கொண்டுள்ள நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தனது முன்னுரிமைகளை இன்று வெளிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்த செய்திகளுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
இந்திய மத்திய அமைச்சரவையின் 2வது நாள் கூட்டம் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசாங்கம் தரப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய 10 முக்கிய முன்னுரிமைகளை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். அதில் மக்களிடையே அரசு அதிகாரிகள் அவர்களின் நம்பகத்தன்மையை வளர்ப்பது, கல்வி, சுகாதாரம், நீராதாரம், எரிசக்தி, சாலைகள் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவது, அரசின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை இருப்பது, பொருளாதார விவகாரங்களுக்கு உடனுக்குடன் முன்னுரிமை அளித்தல் ஆகியவை அடங்கும். இதனிடையே கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, அனைத்து அமைச்சர்களும் தங்களின் முதல் 100 நாட்களுக்கான செயல் திட்டங்கள் குறித்து திட்டமிட்டு பிறகு அதை செயல்படுத்துங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சர்களுக்கு பரிந்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். துணை அமைச்சர்களையும் பொறுப்பில் உடன் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு சரியான பணி கொடுக்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் திறமையான நிர்வாகம், திட்டங்களை முறையாக அமல்படுத்துதல் மற்றும் மக்களிடம் அதை கொண்டு சேர்த்தல் ஆகியவற்றுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் ஆலோசனை வழங்கியதாகவும் அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார்.
And in coming 100 days, what are going to be your priorities? What is your program? What is your timetable? You work out.
எதிர்வரும் முதல் 100 நாட்களுக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் உங்களின் செயல் திட்டங்கள் என்னவென்பதை திட்டமிட்டும் செயல்படுங்கள் என்று பிரதமர் எங்களுக்கு தெரிவித்தார். அத்துடன் மாநிலங்களிலிருந்து வரும் அறிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏனென்றால் மாநில அரசாங்கங்களை மத்திய அரசோடு சேர்த்து முன்னெடுத்து செல்வதுதான் அவருடைய திட்டம் என்றார் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு. இதற்கிடையில் இந்திய அமெரிக்க உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரியும் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தியதாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அண்மையில் சார்க் நாட்டு தலைவர்களுடனான இந்திய பிரதமரின் சந்திப்பு குறித்தும் ஜான் கெரியிடம் சுஷ்மா ஸ்வராஜ் விளக்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசு எடுத்த முதல் முடிவுகளில் ஒன்று கருப்பு பணத்தை ஒழிப்பது, நாட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள கள்ளப்பணத்தை மீண்டும் கொண்டு வருவது ஆகியவை குறித்து ஆராய்ந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க ஒரு குழுவை அமைத்ததாகும். இந்நிலையில் கருப்பு பணத்தை கண்டுபிடித்து அதை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவது எந்த அளவுக்கு யதார்த்த ரீதியில் சாத்தியம் என்று இந்திய அரசின் ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை செயலாளர் எம்.ஆர். சிவராமன் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
இது ஒரு நல்ல செயல். இவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, முதல்ல நமக்கு உளவுத்துறை மூலம் மற்ற நாட்டு தொடர்பு மூலம் நம்ம நாட்டுடைய ஜனங்கள் எவ்வளவு தூரம் மற்ற வங்கிகளில் பணத்தை வச்சிருக்காங்கன்னு முதல்ல அது ஒரு எஸ்டிமேட் கிடைக்க வேண்டும். அதுவே அந்த நாட்டின் உள்துறை செயலாளர், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, அப்புறம் பேங்கிங் செக்டருடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமாக வேண்டி இருக்கும். அது இல்லாவிட்டால் இந்தியர்களுடைய பணம் வெளிநாட்டு வங்கியில எவ்வளவு தூரம் இருக்கு நமக்கு அதனுடைய பத்திய விஷயமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எப்படி பண்ண வேண்டும் என்றால், அமெரிக்காவில எப்படி அவங்களுக்கு துப்பு கிடைத்ததோ, துப்பு கிடைத்த பின் எப்படி அவங்க வெளிநாட்டு வங்கியை ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி அவங்கள்ட்ட எல்லா விவரத்தையும் அவங்க தெளிவா கேட்டுக்கொண்டு அதன் பிரகாரம் அவர்கள் செயல் நடத்தினார்கள். அதற்கு தகுதியான சக்தி நம்மிடம் இருக்க வேண்டும். என்னுடைய அனுபவத்தின் பேரில் நான் சொன்னேன் என்றால், நான் ஒரு தடவை ஒரு வெளிநாட்டில் போய் பதுக்கி இருந்த பணத்தை பற்றி எனக்கு தெரிந்து கொண்டும் அவர்களுடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினேன். ஆனால் அவர்கள் ஒத்துழைக்க மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய லா பிரகாரம் நமக்கு அவர்கள் இதை பற்றி ஒரு விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், இந்த மாதிரி காமன்வெல்த் கண்ட்ரிஸ் இருக்கிற அவ்வளவு கண்ட்ரிஸ் நமக்கு ஒத்துழைக்க முடியும். ஆனால் இதில் கடினம் என்னவென்றால், எந்தெந்த வங்கிகளில் இந்தியர்களுடைய பணம் எவ்வளவு உதவுறது இருக்கு என்று தெரிய வேண்டும் என்றால் இந்த நாட்டுடைய முழுமையான ஒத்துழைப்பு வேண்டும். இரண்டாவது, அங்கிருந்த வங்கிகளுடைய ஒத்துழைப்பு வேண்டும். வங்கிகள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மறுத்துவிட்டால் இந்தியா கவர்மெண்ட் அவர்களுக்கு எதிராக என்ன விதமான ஆக்ஷன் எடுக்க முடியும் நிர்ணயிக்க வேண்டும். அப்பதான் இதை கொண்டு வர முடியும். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும்
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வருவது ஒரு புறம் இருக்க, முதல்ல உள்நாட்டிலேயே சரியாக வரி கட்டாமல் கருப்பு பணத்தை வைத்திருப்பதும் சரி, சரியாக கணக்கு காட்டாமல் இருப்பதும் சரி, அதை வந்து முடுக்கிவிட்டு அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை உறுதிப்படுத்தினாலே ஓரளவுக்கு அரசாங்கத்துக்கு கணிசமான வருமானம் வரும் இல்லையா? முதல்ல உள்நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெளியில கொண்டு வருவது எப்படி?
அது நிச்சயமாக முடியும். அது ரியல் எஸ்டேட் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்டரை பொறுத்தது. அந்த செக்டர் தான் அதிக அளவில் கருப்பு பணம் புழங்குகிறது இந்தியாவில். இன்றைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு பணமும் அந்த துறையிலிருந்தான் அவர்களுக்கு வருகிறது. அதற்காக மிக அதிக அளவில் அவர்கள் கருப்பு பணம் சேகரிக்க வேண்டும். அப்பத்தான் இவர்களுக்கு பணம் கிடைக்கும். இந்த புதிதாக வந்த அரசாங்கம் என்னுடைய அட்வைஸை அவர்கள் கேட்டால் என்றால் நிச்சயமாக ஒரே வருடத்தில் 30,000-40,000 கோடி வரைக்கும் அவர்களுக்கு அதிக வரும்படி வரும். டெக்கிங் த ரியல் எஸ்டேட் அண்ட் ஜெம் அண்ட் ஜுவல்லரி செக்டர், இந்த ரெண்டு செக்டர் அவர்களை பார்த்து விட்டால் என்றால் நம் நாட்டினுடைய இன்கம் டாக்ஸ் ரெவன்யூ மட்டும் கிட்டத்தட்ட 50,000 கோடி வரை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
இந்தியாவில் வரி சீரமைப்பு டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் முழுமையாக நடைபெற்றால் கருப்பு பணம் ஒழிப்பதில் அது ஒரு முக்கிய பங்காற்றக்கூடும் அப்படின்னு சிலர் பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன?
டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் 1991 முதல் இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு என்ன சீரமைப்பு வேண்டும் என்றால் தற்போதைய டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை முதன் முதலாக சீரமைக்க வேண்டும். அதில்தான் அதிகப்படியாக கரப்ஷன் இருக்கின்றது. முக்கியமாக எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகப்படியாக கரப்ஷன் இருக்குது. அதை ஒழிக்க வேண்டும் என்றால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் அந்த டிபார்ட்மெண்ட்ல வர வேண்டும். அதற்காக வழிகளை நான் சிதம்பரத்துக்கு எடுத்துரைத்தேன். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான புதிய அமைச்சரவைக்கு வந்து ஒரு அரசியல் வில், அந்த அரசியல் உறுதிப்பாடு இருக்கணும். அது இருந்தால்தான் கருப்பு பணத்தை வெளியில கொண்டு வர முடியும் நீங்க சொல்றீங்க. அந்த உறுதிப்பாடு இந்த புதிய அரசாங்கத்துக்கிட்டம் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா?
மோடியை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன். ஏன்னால் அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவிலேயே இருக்கு கருப்பு பணத்தை வெளியில் எடுக்க வேண்டும் என்று. அதே அவரை சீர்படுத்தவில்லை என்றால் அடுத்த எலெக்ஷனில் அடி வாங்குவார்கள், வேற என்ன.
இந்திய அரசின் ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை செயலாளர் எம் ஆர் சிவராமன். வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு 2 பெண்கள் மரத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இப்பிரச்சனை குறித்த மேலதிக தகவல்களுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவின் வட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் ஒரு கிராமத்தில் மரத்தில் தொங்கி காணப்பட்ட 2 பெண்கள் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பதுவான் என்ற மாவட்டத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட இந்த 2 16-வயது பெண்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். புதன்கிழமையன்று காலை பதுவான் மாவட்டத்தின் கட்ரா ஷஹாடன்கஞ்ச் என்ற கிராமத்தில் இந்த 2 பெண்களின் உடல்கள் ஒரு மரத்திலிருந்து தொங்கி காணப்பட்டதாகவும் அவர்களின் பிரேத பரிசோதனைகள் நேற்று புதன்கிழமையன்று நடந்து முடிந்துள்ளதாகவும் அப்பகுதியின் காவல்துறை அதிகாரி அதுல் சக்சேனா பிபிசியிடம் தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை இந்த 2 பெண்களும் காணாமல் போனார்கள். அதில் ஒருவருக்கு 14 வயது என்றும் மற்றொருவருக்கு 16 வயது என்றும் பிரேத பரிசோதனைகள் தெரிவிக்கின்றன. பாலியல் வல்லுறவுக்கு ஆளான இவர்கள் இருவரும் மரத்தில் கழுத்தில் கயிறுடன் தொங்கப்பட்டதால் தான் இறந்துள்ளனர். பெண்களின் குடும்பத்தினர் காவல்துறையிடம் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதில் இந்த குற்றத்துக்கு பொறுப்புடையவர்கள் என்று சகோதரர்கள் 3 பேரின் பெயர்களையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றார் காவல்துறை அதிகாரி அதுல் சக்சேனா. இந்த கொலை சம்பவத்தில் அந்த பெற்றோர்கள் குற்றஞ்சாட்டிய 3 சகோதரர்கள் உட்பட மொத்தம் 7 பேரை காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். அதில் 2 காவல்துறை அதிகாரிகளும் உள்ளடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை அந்த 3 சகோதரர்களில் ஒருவரும் காவல்துறை அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீதம் உள்ள சந்தேக நபர்கள் தலைமறைவாக உள்ளனர் என்றும் அவர்களை தேடி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த பெண்கள் எவ்வாறு காணாமல் போனார்கள் என்பதையும் எவ்வாறு அந்த மரத்தில் தொங்கப்பட்டார்கள் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை அதிகாரி அதுல் சக்சேனா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தேசிய பெண்கள் ஆணையம் இது தொடர்பில் தானாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தல்களில் இடதுசாரிகள் படுதோல்வி அடைந்ததன் பின்னணியில் பிளவுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று இடதுசார்பு பகுப்பாய்வாளர் டாக்டர் வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
அதாவது பிரகாஷ் சரத்வர் கூறியிருப்பது களத்தில் பல இயக்கங்களில் பிரச்சனைகளில் ஒற்றுமை என்ற புரிதலோடு சிறப்பப்படுத்துகிறது. அதை தாண்டி அமைப்புகளை கட்சி அமைப்பை இணைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அது சாத்தியக்கூறுகள் இருக்கலாம், ஆனால் விவாதிக்கப்பட்டதுன்னா அந்த முடிவு பெற முடியும். அதற்கு வந்து பல படிகள் இருக்கின்றன. இப்போதைக்கு வந்து கூடுதலாக வெகுஜன அமைப்புகள், வர்க்க வெகுஜன அமைப்புகள், களப்பணிகள், தேர்தல் போராட்ட களங்கள், இப்படி எங்கெல்லாம் சாத்தியம் இருக்குமோ அங்கெல்லாம் கூடுதலாக ஒற்றுமையை உருவாக்குவது என்பது நடக்கும். அமைப்புகளும் ஒன்றாக ஆக்கப்படுவது என்பது உடனடியாக அஜெண்டா இருக்கிற மாதிரி எனக்கு.
சரி, ஆனால் இப்போ நீங்க சொல்கின்ற இந்த இரண்டு கட்சிகளும் களத்திலே ஒன்றாக இணைந்து செயல்படுவது என்பது ஏற்கனவே நடந்து கொண்டுதானே இருக்கிறது, அதில் என்ன புதிதாக
நடக்கிறது? எல்லாங்களும் இப்ப கூட அப்படி சொல்ல முடியாது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அதுல பிரச்சனைகள் வருகின்றன. உதாரணத்துக்கு நீங்க வந்து தெலுங்கானா பிரச்சனை, அதுல சிபிஐக்கு ஒரு கருத்து இருந்தது, எங்களுக்கு மாற்று கருத்து இருந்தது. இன்னும் சொல்லணும்னா இப்ப தெலுங்கானாவில் தேர்தல் நடக்கும்பொழுது தெலுங்கானா பகுதியில் அங்க இருக்கிற சிபிஐ மாநில தலைமை வந்து காங்கிரஸோட உடன்பாடு வைத்துக்கொண்டது, அகில இந்திய தலைமைக்கு மாறாக வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு நிறைய நடைமுறை பிரச்சனைகளை கடந்து இரு கட்சிகளையும் இணைப்பது என்பது ஒரு திட்டம் என்ற அடிப்படையில் தான் முடியும். புரட்சியை பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன, அதில் அணிசேர்க்கையை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன போன்ற விஷயங்களை எல்லாம் பேசாமல் ஏதோ தேர்தலில் வாக்குகள் சதவீதத்தை கூட்ட வேண்டும் என்பது மட்டுமாக இருக்க முடியாது.
இப்பொழுது இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்த மாதிரி நீங்களே வந்து பெரிய அளவிலே சொன்னீர்கள், மதவாதம் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக எழுந்திருக்கிறது என்றெல்லாம் இடதுசாரிகள் சொன்னார்கள். அந்த சூழலில் இந்த இரண்டு கட்சிகளும் இணைவதற்கான தேவை இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா?
கட்டாயமாக இடதுசாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மதசார்பின்மையை பாதுகாக்கவும் தேச ஒற்றுமையை பாதுகாக்கவும் தாராளமயர்களுக்கு எதிர்த்து வலுவாக மக்களை திரட்டவும் தொடர்ந்து கூடுதலான ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்றதுல இரு கருத்து
இல்லை. அது உங்களுக்கே அதாவது இடதுசாரிகளுக்கே ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் நீட், அதாவது இருப்பை, உங்களது இருப்பை காப்பாற்றிக் கொள்ளவே நீங்கள் இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். அந்த ஒரு தேவை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
இல்ல, அதாவது இருப்பு என்பது இடதுசாரி இயக்கத்தை பொறுத்தவரையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சிபிஐஎம்ஐ பொறுத்தவரையில் ஏற்றத்தாழ்வுகள், உழைக்கும் மக்கள் சுரண்டப்படுவது, அரசின் கொள்கைகள் மக்களை பாதிப்பது என்பதெல்லாம் இருக்கும் பொழுது இருப்பு என்பது பிரச்சனையாக இருக்க போவதில்லை. ஆனால் இந்த நாங்கள் தலைவராங்கக்கூடிய வர்க்க வெகுஜன போராட்டங்கள் ஏன் வந்து தேர்தல் செல்வாக்காக மாறவில்லை என்ற ஒரு அடிப்படை கேள்வியை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒரு தேர்தல் களத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்குடன் செயல்படுவதற்கு சில புதிய பாடங்களை கற்க வேண்டியிருக்குமோ, இன்றைய சூழலில் அதுக்கு இடதுசாரி ஒற்றுமை என்பது கூடுதலாக பயன் தரும் என்ற அம்சத்தில் ஒரு உண்மை இருக்கிறது. அது காலப்போக்கில் வந்து ஒரு பரஸ்பர புரிதலின் அடிப்படையில் கட்சி ஒற்றுமையாக மாறினால் அதை யாரும் எதிர்க்க போவதில்லை. ஆனால் அந்த பக்கம் இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதாக நான் கருதலை. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு நான் நினைக்கிறேன்.
இது தவிர இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிரிந்த பொழுது கொள்கை ரீதியான காரணங்கள், சித்தாந்த ரீதியான காரணங்கள் என்று வெளியே ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் உள்ளூர அதிலே வந்து வர்க்க ரீதியான மற்றும் ஜாதி ரீதியான காரணங்களும் இருந்ததாக ஒரு தரப்பு விமர்சனம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் பொழுது இந்த இணைப்பு என்பது மீண்டும் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்ற கருத்தும் இருக்கிறது.
புரிதல் சரி என்று எனக்கு படவில்லை. நான் ஒரு 30-40 ஆண்டுகளாக இந்த இயக்கங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிற நபர். எனக்கு தெரிந்து வந்து இந்திய புரட்சியின் கட்டம் பற்றிய மதிப்பீடுகளும் பன்னாட்டு பொதுவுடைமை இயக்கத்தில் இருபெரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் எடுத்த நிலைப்பாடுகள் குறித்த விமர்சனமும் அதில் இருவேறு கருத்துக்கள் இந்த அமைப்புகளுக்கிடையே இருந்ததுனால பிரிவு என்பது தவிர்க்க முடியாத ஆயிற்று. இதுல வந்து ஏதோ இந்த கட்சியை சார்ந்தவர்களுடைய தலைவர்கள், இந்த சாதியை சார்ந்தவர்கள்லாம் பார்த்ததெல்லாம் அபத்தமான பார்வை. கொள்கை அடிப்படையில் ஏற்பட்ட வேறுபாடுகள் இன்றைக்கு அவை அவசியமா, பொருத்தமா, முக்கியமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பலாம், நியாயமா எழுப்பலாம். இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் உயிரோடு இருக்குதா? ஆனால் இன்றைக்கும் இந்தியாவின் கிராமப்புறங்களில் யார் மக்கள் நண்பன், யார் எதிரி என்று கணிப்பதில் ஒரு பொதுவான புரிதல் வேண்டாமா? அதே போன்று இந்திய அரசின் வர்க்கத்தன்மையை பற்றிய ஒரு பரஸ்பர புரிதல் வேண்டாமா? வேண்டும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கும் பன்னாட்டு அரசியலை புரிந்து கொள்வதில், உருதுவ உலகை புரிந்து கொள்வதில் ஒரு நிறைய இணக்கம் இருக்கு எங்களுக்கு இடையே. அது இன்னும் ஒரு கட்டத்தில் வளர்ந்து முழுமையான பரஸ்பர புரிதலாக கூட கட்டாயமாக வளர வாய்ப்பு உண்டு. நான் மறுக்கல, வரவேற்போம். அதை என்னுடைய மதிப்பீடு இன்றைய தேதியில் அந்த பணி இன்னும் முன்னே இருக்கிறது என்றுதான் நான் நினைக்க வேண்டியிருக்கேன்.
இடதுசாரி சார்பு பகுப்பாய்வாளர் டாக்டர் வெங்கடேஷ் ஆத்ரேயா. அடுத்தது இலங்கை செய்திகள். இலங்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக முதல்வர் ஜெயலலிதா உதவ வேண்டும் என்று கோரி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இது பற்றி அவரிடமே கேட்டேன்.
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பல வருடங்களாக தமிழ் மக்களுடைய பிரச்சினைக்கு ஒரு நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும் என்ற குரலை அவர் இந்தியாவில் எழுப்பி வந்திருக்கின்றார். சமீபத்தில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் அவர் அமோக வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர் தொடர்ந்தும் தன்னுடைய ஆர்வத்தை எமது பிரச்சனை சம்பந்தமாக வெளிக்கொணர வேண்டும் என்பது எமது கருத்து. தொடர்ந்தும் அவர் எமது கர்மத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும் என்ற கருத்தையும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் ஒரு பிரதியையும் நாங்கள் இந்த கடிதத்துடன் நினைத்திருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் மத்திய அரசாங்கமும் தமிழ்நாடு மாநில அரசும் ஒருமித்து எமது கர்மத்தில் செயல்படுவதன் மூலமாகத்தான் எமது பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நாங்கள் காணலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவ்விதமான ஒரு முயற்சியில் எங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும். ஆனபடியால் மூன்று தரப்புக்கும் இடையில் இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு ஒற்றுமையான நிலைப்பாடு ஏற்படுவது நல்ல என்று நாங்கள் கருதுகின்றோம். அந்த காரணத்தின் நிமித்தம்தான் நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதத்தை அனுப்பி சில நாட்களுக்குள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த கடிதத்தை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம்.
ஆனால் இலங்கையில் போர் முடிந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இவ்வளவு நாள் வந்து பெரிய அளவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழக முதல்வரை தொடர்பு கொள்ளவில்லை என்கின்ற கருத்துக்கள் சில தரப்பால் வைக்கப்படும் பொழுது இப்பொழுது தமிழக முதல்வருக்கு இந்த கடிதம் ஏன் என்கின்ற கேள்வி பல தரப்பில் எழுகிறது.
பழைய அடிப்படையில் நீங்கள் கர்மத்தை பார்ப்பது பொருத்தமா இருக்கும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஒரு பாரிய வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு புதிய பிரதமர் பதவியேற்றிருக்கின்றார். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த தேர்தலில் ஒரு பாரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார். ஆனபடியால் அந்த யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட வேண்டியது எமது கடமை. உங்களுடைய கேள்வியின் அடிப்படையில் பழைய விடயங்களை பற்றி சிந்திப்பதற்கு இடமில்லை என்று நான் கருதுகின்றேன்.
இப்ப இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை அது பெரும்பாலும் வந்து மத்திய அரசால் முடிவு எடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம். அதில் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்கின்ற அந்த கேள்வி இருக்கிறது. எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது?
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கருத்தை இந்த விடயம் சம்பந்தமாக கூறுகின்ற பொழுது அவர் ஒரு கருத்தை தெளிவாக கூறியிருக்கின்றார். இந்தியாவினுடைய வெளிவிவகார கொள்கைகளை நாங்கள் வகுக்கின்ற பொழுது மாநிலங்களுடைய கருத்தையும் கேட்டுத்தான் அதை நாங்கள் வகுப்போம், மாநிலங்களுடைய உணர்வை மதித்துத்தான் நாங்கள் வகுப்போம் என்ற கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார். அந்த வகையில் மாநில அரசை பொறுத்தவரையில் மாநில அரசுக்கு இந்த விடயம் சம்பந்தமாக தனித்துவமான அதிகாரம் இல்லாத போதிலும் கூட நிச்சயமாக மாநில அரசு தன்னுடைய கருத்திலே கூறுவதற்கு இடம் உண்டு. அந்த இடம் இருக்கின்றபடியால் தான் அதை உணர்ந்து நாங்கள் மாநில அரசும் இதில் மத்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து ஒற்றுமையாக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இலங்கை வாழ் தமிழ் மக்களும் இலங்கையில் அக்கறை உள்ள தமிழ் மக்களும் இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஒருமித்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கின்றோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர். கொழும்பில் உள்ள ஒரு பாடசாலையில் முஸ்லீம் மாணவர் ஒருவரின் தாய் ஹிஜாப் உடையணிந்து ஒரு கூட்டத்திற்கு வந்ததை அந்த பாடசாலை அதிபர் எதிர்த்ததால் பிரச்சினை உயர்நீதிமன்றம் வரை செய்துள்ளது. அது குறித்து நமது செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கொழும்பு மாவட்டத்தில் உள்ள முக்கிய பாடசாலைகளில் ஒன்றான ராஜகிரிய ஜனாதிபதி மகளிர் வித்யாலயத்துக்குள் முஸ்லிம் தாய்மார் பாரம்பரிய ஹிஜாப் உடையணிந்து பிரவேசிப்பதை தடை செய்வதற்கு பாடசாலையின் அதிபர் தீர்மானித்துள்ளார். இந்த தடையை எதிர்த்து குறித்த முஸ்லிம் தாய் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த பாடசாலையில் 7ஆம் தரத்தில் கல்வி கற்கும் முஸ்லிம் மாணவி பாரம்பரிய பஞ்சாபி உடை அணிவதற்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வருகின்றது. சிங்கள மொழிமூல பாடசாலையான கொழும்பு ராஜகிரிய ஜனாதிபதி மகளிர் வித்யாலயத்தில் நடைபெற்ற பெற்றோர்களின் கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது ஹிஜாப் உடை அணிந்திருந்த காரணத்தினால் தன்னை பாடசாலைக்குள் நுழைய அனுமதிக்கவில்லை என்று மனுதாரர் தெரிவித்தார். இவ்வாறான தடையை பிறப்பிப்பதற்கு பாடசாலை அதிபருக்கு அதிகாரம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தடைக்கான காரணத்தை தெரியப்படுத்த குறித்த பாடசாலை அதிபர் தவறியுள்ளதாக தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் MM சுஹைர் கொழும்பு மாவட்டத்தில் எந்தவொரு சிங்கள மொழிமூல பாடசாலையிலும் இவ்வாறான தடை இல்லை என்றும் தெரிவித்தார்.
இந்த பாடசாலை மாத்திரம்தான் இப்படியான ஒரு சட்டவிரோதமான தீர்மானத்தை எடுத்து அமுலாக்குவதில் ஈடுபட்டுள்ளது. ஏனைய பாடசாலைகளில் முஸ்லிம் பெற்றோர்கள் ஹிஜாப் என்ற உடையை அணிந்து கொண்டு போவதற்கு எந்த தடையும் இல்லை. இந்த தடை நாங்கள் கோர்ட் மூலமாக எடுத்து போடுவதற்கும் வாதாடு இருக்கிறோம்.
இந்த மனுவை எதிர்வரும் 19ஆம் தேதி விசாரணைக்கு அழைப்பதற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அன்றைய தினம் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு பாடசாலை அதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. இதேவேளை இந்த குற்றச்சாட்டுகளை தான் நிராகரிப்பதாக ஜனாதிபதி மகளிர் வித்யாலயத்தின் அதிபர் நயனா லட்சிதா பெரேரா பிபிசியிடம் தெரிவித்தார். வழக்கு விசாரணையொன்று நடைபெற்று வரும் காரணத்தினால் தனக்கு மேலதிக விவரங்களை கூற முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். ஆயினும் பஞ்சாபி உடை தடை செய்யப்பட்டதுக்கு எதிரான வழக்கின் போது மாணவர்களுக்கிடையே இனவாதத்தை தூண்டும் நோக்கில் அந்த மனு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாடசாலை அபிவிருத்தி குழுவைச் சேர்ந்த சித்ரானந்த கமகே குற்றம் சாட்டினார். இஸ்லாமிய இனவாத குழுக்கள் இதன் பின்னணியில் இருப்பதாகவும் அவர் சாடினார்.
இதனிடையே சம்பூர் மாவட்டத்தில் சம்பூர் பகுதியில் அமைய உள்ள அனல் மின் நிலையத்திற்கு பொதுமக்களின் காணிகள் ஏதும் எடுக்கப்படவில்லை என்று அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்தில் இந்திய உதவியுடன் அமைய உள்ள அனல் மின்னுற்பத்தி நிலையத்துக்கு பொதுமக்களின் காணிகள் எதுவும் சுவீகரிக்கப்படவில்லை என்று மின்சக்தி எரிசக்தி அமைச்சு கூறுகின்றது. இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்திய பிரதமருடன் இலங்கை இந்திய உறவுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடினார். இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கான வேலைகளை துரிதப்படுத்துமாறு எரிசக்தி மின்சக்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். சம்பூர் பிரதேச மக்கள் தமது மீள்குடியேற்றம் தடைப்பட்டுள்ள நிலையில் தற்காலிக இடங்களிலே போருக்கு பின்னரும் தொடர்ந்தும் வசித்து வருகின்றார்கள். குறித்த அனல் மின் உற்பத்தி நிலையத்துக்கு அடையாளமிடப்பட்டுள்ள காணியில் இவர்களில் சிலரது காணிகளும் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இதனை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் எம் சி பெர்னாண்டோ நிராகரிக்கின்றார். அனல் மின் உற்பத்தி நிலையத்துக்கென்று ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 500 ஏக்கர் காணியில் தனியார் காணி என்று எதுவும் இல்லை. இது மீள்குடியேற்றத்துக்குரிய காணியும் அல்ல. எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சோ அல்லது இலங்கை மின்சார வாரியமோ சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலைய திட்டத்துக்கு தனியார் காணிகள் எதையும் சுவீகரிக்கவில்லை. அரசாங்கத்துக்குரிய வெட்டுக்காணியே காணி ஆணையாளர் எமக்கு ஒதுக்கீடு செய்துள்ளார். எனவே சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் காரணமாக யாரும் காணி இழந்ததாக கூற முடியாது என்று தெரிவித்த அவரிடம் ஏற்கனவே சம்பூர் பிரதேச காணி தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பாக சுட்டிக்காட்டிய போது இது அந்த இடமல்ல, சம்பூர் என்பது ஓர் கிராமம், அங்கு அரசாங்கத்தினால் வர்த்தக வளையத்துக்கும் காணி அடையாளமிடப்பட்டுள்ளது. அந்த காணிகளிலே இந்த பிரச்சனை இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதில் எங்களுக்கு பிரச்சனைகள் இருப்பதாக தெரியவில்லை என்று பதிலளித்தார் எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சின் செயலாளர் எம் சி பெர்னாண்டோ. ஆனால் அனல் மின் உற்பத்தி நிலையத்துக்கு அடையாளமிடப்பட்டுள்ள காணியில் பொதுமக்களுக்குரிய வயல்நிலங்கள் இருப்பதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
அனல் மின் நிலையத்துக்காக 540 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 540 ஏக்கர் நிலத்தில் குடியிருப்பு காணிகள் இல்லை என்று கூறலாம். அங்கு கூட 7 குடும்பங்கள் புதிய குடியிருப்பு காணிகள் இருந்தது. அவர்களுக்கு மாட்டு காணி தேடி போய்விட்டார்கள். ஆனால் தனியாருக்கு சொந்தமான மிக நேற்பாட்டிற்குட்பட்ட மிக பழமையான வயல் காணிகள் ஒரு ஏறக்குரிய 100 ஏக்கரும் அதேவேளை மலையை நம்பி செய்கின்ற வயல் காணிகள் ஏறக்குரிய 100 ஏக்கருமாக 50 பேருக்கு உரிய காணிகள் மொத்தமாக 200 ஏக்கர் வயல் காணிகள் அந்த 540 ஏக்கர் பரப்புக்குள் அடங்குகின்றது. எனவே மக்களுடைய காணிகள் இல்லை என்று கூற முடியாது
என்று கூறிய அவர் அனல் மின் உற்பத்தி நிலையத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்க முன்பு தமது பிரதேச மக்களின் மீள்குடியேற்ற விடயத்திலும் இந்திய அரசு தனது பார்வையை செலுத்த வேண்டும் என்றும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
இந்த விடயத்தில் கடந்த அரசாங்கம் கையாண்ட வழிமுறைகளைப் போல் அல்லாமல் புதிய அரசாங்கம் இந்த விடயங்களை சரியான முறையில் கையாளும் என்றும் மக்களுக்கு இதனால் பாதிக்கப்படுகின்ற சம்பூர் மக்களுக்கு அவர்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்தி இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட பின்னர் அனல் மின் நிலையத்துக்கான வேலைகளை தொடங்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அது சம்பந்தமாக இந்திய அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்காதது எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது. நாங்கள் அனல் மின் நிலையம் அமைக்கப்படுவதை இந்திய அரசாங்கம் நேரடியாக இந்த விடயத்தை தலையிடுவதை மக்கள் எதிர்க்காவிட்டாலும் கூட இதனால் எங்களுடைய குடியேற்றம் தவிர்க்கப்படுகின்றது அல்லது பாதிக்கப்படுகின்றது என்ற மனோபாவத்தை மக்களிடம் அகற்றுவதற்கு இந்திய அரசாங்கம் உடனடியாக எஞ்சியிருக்கின்ற சம்பூர் மக்களை குடியேற்றுவதற்கான முயற்சியில் முன்னின்று செயற்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்திக்குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.